நமஸ்காரம். கடந்த ஓரிரண்டு ஆண்டுகளாக எந்த ஊடகத்தில் பார்த்தாலும், எங்கு யாரும் கூடும் இடத்தில் பார்த்தாலும், மதத்தை பற்றி, அதாவது ரிலிஜியனை பற்றி நிறைய பேச்சுவார்த்தைகள் காதில் விழுகின்றன. போக போக அது அதிகமாகிக் கொண்டு வருகிறது. ஒரு சிலர் சொல்வது, நோ ரிலிஜியன் இஸ் அபவ் லா, அரசியல் சாசன சட்டம், நீதிமன்றம் இதுதான் முதன்மையானது, எந்த மதமும் இதற்கு மேல் இருக்கக்கூடாது, இதற்கு அடங்கித்தான் இருக்க வேண்டும். இது ஒரு சாரார். இன்னொருத்தர், லா தான் ரிலிஜியன், எது சட்டமோ அதைத்தான் நம்ம மதமா வச்சுக்கணும். அதையே திருப்பி போட்டு ரிலிஜியன் இஸ் லா, இல்ல நம்ம மதம் தான் நமக்கு சட்டம், அதைத்தான் ஏத்துக்கணும். இன்னும் சிலர், அது எதுவும் இல்லை, நம்முடைய நாடு மதச்சார்பின்மை கொண்ட நாடு, அதனால் அதை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த சட்டங்களை இன்னும் இயற்ற வேண்டும். அப்ப மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காகத்தான் சட்டங்கள் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருந்திருக்கின்றன என்று ஒரு சாரார் கருத்து. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நிறைய பேச்சு மதத்தை பற்றி காணப்படுகிறது. இதில் பலரும், நாங்கள் இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள், ஆனால் எங்கள் வீட்டுக்குள், மற்றபடிக்கு பொது மேடைன்னு பேசுறதுக்கு வந்தால் எல்லாரும் சமம்தான், எந்த மதத்தையும் சார்ந்து பேசுவதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஊடகம்னால் இந்த மதத்தை சார்ந்து அவர்களுக்கு சாதகமாகத்தான் பேசுவார்கள் அப்படிங்கிற அப்பலையும் நன்கு தெரிகிறது. இதில் ஆன்மீகவாதிகள், பிரச்சாரகர்கள், மடாதிபதிகள், ஆச்சாரிய புருஷர்கள் இவர்களெல்லாம் பேசுகிறார்களானால், ஏற்கனவே என்ன அவர்கள் பேசி வந்தார்களோ அந்த அளவுக்கு தொடர்ந்து வருகிறார்கள், கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. உண்மையில் நம் பாரத தேசத்தில் பல மதங்கள் உள்ளன. இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளோம். எப்போதோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அநேகமாக இந்துக்களே இருந்த நாடு. அதற்கு பின்னால் மாறுதல் ஏற்பட்டது. இன்னைக்கு ஒரு 70-80% வரை சனாதன தர்மம், இந்துக்கள் வாழும் நாடு. மற்றபடிக்கு சாசன சட்டம் அனைவரையும் சமம்னு சொல்லுகிறது. இதுல என்ன ஒண்ணு ஜாகிரதையாக இருக்க வேணும், ஆனால் நடப்பதை பார்த்தால் அது அதை நோக்கி போகவில்லையோ என்று சந்தேகம் வருகிறது என்றால், நம்முடைய நாடு மதத்தின்படிக்கு பல்வேறு மதங்களை கொண்ட நாடு, மொழி பல மொழிகளை கொண்ட நாடு, கலாச்சாரம், நடை, உடை, பழக்க வழக்கங்கள் பலவிதத்திலும் பிரிந்திருக்கிற வெவ்வேறு பழக்கங்களோடு கூடிய நாடு. தட்பவெப்ப நிலைகள் அதுவும் வெவ்வேறுபட்டிருக்கிற நாடு. பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் வேறுபட்டிருக்கிற நாடு. வேலை வாய்ப்பு நகரப்புறமயமாக்குதல் வேறுபட்டிருக்கிற நாடு. இதை போல எந்த ஒவ்வொன்ன சொன்னாலும் இதில் நிறைய உள்ளன. ஒன்றாக ஒரு நாடு அப்படிங்கிறப்பல ஒன்றாக போக முடிவதில்லை. இந்த பிரிவினையை பற்றியும் பேச்சை பற்றியும் டைவர்சிட்டி டைவர்சிட்டிங்கிறத பற்றியும் நிறைய பேசுகிறோம். ஆனால் அதே சமயம் யுனைடெட் அப்படிங்கிறத பற்றி இல்லை, இது பாரத தேசம் ஒரு நாடு, இதற்கு ஒரு ஐடென்டிட்டி தான் உள்ளது, ஒரு அடையாளம் தான் உள்ளது அப்படிங்கிறத பற்றி பேச்சு மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அதுதான் கவலை அளிக்கிறது. மதச்சார்பின்மைன்னு சொல்றதே எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிக் கொண்டிருந்து வளர்ச்சியை தடுக்க வேண்டாம் என்பதற்காக. ஆனால் யாரேனும் கொஞ்ச நேரம் அதை பத்தி பேச மறந்தாலும் ஞாபகமாக ஊடகங்கள் அதை நினைவுபடுத்தி விடுகின்றன. அதை பத்தி ஏன் இன்னும் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறா போலே உள்ளது. உபன்யாசம் நடக்கிறது, சொற்பொழிவுகள், காலக்ஷேபங்கள், பாட்டு கச்சேரிகள், நாட்டிய நாடகங்கள் எல்லாம் அதன் பாட்டுக்கு எப்படி நடக்கிறதோ நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதில் யாருக்கும் யாரெல்லாம் பழையபடிக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பங்களித்து செய்கிறார்கள். ஒரு மாறுதலும் இல்லை. ஆனால் நாம் இதை போல பேச பேச மெதுவா நாம் நினைச்சோமா ஒற்றுமையா ஒரே நாடு தானா, இல்லை இதை போல இத்தனை பிரிவுகள் இருக்கிறதா என்றே சாதாரணமாக தோன்ற ஆரம்பித்து விடும். அதுக்கு எப்படி இடம் கொடுக்கலாம்? நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறவர்கள், ஒரே நாடு, ஒரு நாடாக முன்னேற வேண்டும், நாட்டு பற்று வேண்டும் அப்படிங்கிறாப்பில் தான் அது அரசியல் தலைவர்கள் முக்கியமாக பேச வேண்டும், ஊடகங்களும் அதை பேச வேண்டும். ஆனால் அதை போல டிபேட்ஸோ அதை போல டாக் ஷோஸோ ரொம்ப ரேர், ரொம்ப குறைவாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் எல்லா பிரிவினர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும், எல்லா தனி மனிதர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். வாஸ்தவம் தனி மனித சுதந்திரம் ரொம்பவே முக்கியம். ஆனால் அந்த மனிதர்கள் எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். அப்ப நாடு பாரத மாதாவுக்கு சுதந்திரம் தான் முக்கியமா இருந்தது, தனி மனித தியாகம் தான் முக்கியமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு தனி மனித சுதந்திரம்ங்கிற பேரில் பாரத மாதா சுதந்திரம் பெற்று ரொம்ப ஆனந்தமா இருக்க வேண்டிய தருணம் இது. அப்ப அதை வளர்ப்பதற்கு என்ன செய்ய போகிறோம்? அதுதானே 70% இருக்கணும், 80% இருக்கணும். பாக்கி அவரவர்களுக்கு கண்டிப்பா தனி மனிதர்களுக்கு ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு 30% இருக்கட்டும், 20% இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு தனி மனிதன், தனி நாடு, தனி மொழி, அவரவர் தனி அப்படிங்கறத பத்தி 90%ம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே முன்னேற்றம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் வளர்ச்சி அப்படிங்கறத பத்தி 10%ம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது இப்படியே பேசிட்டு இருந்தால் அப்ப கொஞ்சம் அன்புரொடக்டிவ் ஆயிடுவோம். நாம ஒன்றும் சரியா எதையும் சாதிக்கவே முடியாமல் போய்விடும். எங்கோ சமீபத்தில் படித்தேன், பாரத தேசத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிறதுலேயே அதிக கவலைக்குரிய காரணம் எது? எது கவலைக்கு காரணம்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம். அது நம்ம நாட்டில் 100க்கு 48 பேருக்கு உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டால் வேலை போயிடுமோன்னு பயம், கிடைக்காது போயிடுமோன்னு பயம். இந்த பயத்துக்கு தூபம் போடுகிறா போலே வாழ்க்கை தரத்தை வேற உயர்த்தி கொண்டு விட்டோம். நிறைய கடனும் வாங்கிறதுக்கு தெரிஞ்சுட்டோம். பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வந்து ரெவல்யூஷனே நடந்து விட்டது. மேலை நாடுகள் தான் கடன் அதிகமாக இருக்கும், சேவிங்ஸ் குறைச்சலாக இருக்கும். இப்போ நம்ம நாட்டிலையும் கடன் நன்கு வளர்த்து விடப்பட்டிருக்கிறது. அப்போ பயம் ஜாஸ்தியாயிடும். ஏன்னா கடல் இல்லாமல் வேலை போனால் கூட சமாளிச்சுக்குவோன்னு தோணும். இப்போ கடனும் இருந்து பிள்ளைகள் படிப்பு செலவும் கூட போய் கல்யாண செலவு கூட ஆகி நமக்கும் வாழ்க்கை தரத்துக்கு செலவு அதிகமாக போய் இப்போ வேலை படுத்தினால் அந்த பயம்தான் ரொம்ப கூட இருக்கு. இப்ப அந்த பயத்துக்கு பதில்னா பேசணும், அதுதானே முக்கியம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வேலைக்கு வேணும். கூடவே ஒன்று சொல்லிவிடுறேன், இந்த அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறது. ஆனால் இன்னும் யாரும் பிரச்சாரகர்களாகவோ இல்லை கோவிலில் கைங்கிருபரர்களாகவோ ஏனோ வருவதற்கு மறுக்கிறார்கள். இத்தனை அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இருந்தாலும் இருக்கட்டும், அது ஒரு கிளைக்கதைன்னு வச்சுப்போம். அப்ப வேலை இல்லா திண்டாட்டம் இவ்வளவு தூரம் இருக்கிறச்சு அதை பத்தி பேசுகிறோமான்னு பார்த்தால் என்ன சுய வேலை வாய்ப்பு வளர வேண்டாமா, அக்ரிகல்ச்சர் வளர வேண்டாமா? அதுக்கெல்லாம் யாரும் இன்னும் பெருசா பேசுறதா தெரியல. ஆனா அடிக்கடி மதம், ரிலிஜியன் அதை பத்தி பேசிடுறோம். சரி, அதை பத்தி நல்லதா சொல்லி கொடுக்குறோமான்னு பார்த்தால் இந்த மதம் கூடுமா, அந்த மதம் கூடுமா, உண்டா இல்லையா, பிரிவினை இருக்கா இல்லையா, நீ தப்பு நான் தப்பு என்றே பேசிக்கொண்டிருந்தால் இது எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமாக போக போறது என்று தெரியல. கண்டிப்பா நாட்டுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரிலிஜியன் ரொம்ப முக்கியம், அதுல எந்த மறுப்பும் இல்லை. ஆனா அந்த ரிலிஜியனுக்கு உண்டான ஞானத்தை வளர்க்கறதுக்கு பண்ணமே தவிர ரிலிஜியனே உண்டா இல்லையா, வேணுமா வேண்டாமானே டிபேட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பா வேணும். இந்த நாட்டில் அந்த மாற்றத்துக்கே வழியே கிடையாது. வேணும்னா அவரவர்கள் தன் தன் மதத்தை பத்தி மேலும் கற்க வேண்டும், அதை கற்பதற்குண்டான பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படின்னா தான் அது சரி வரும். எதுக்கும் கல்வி படித்தல், அதற்குண்டான உணர்ச்சி பூர்வமாக அதை நன்கு ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் பயன் தரும். அதனாலே எந்த பர்சன்ட்ல நாம ரொம்ப பிரிஞ்சிருக்கோம், வெவ்வேறு டைவர்சிட்டின்னு பேசணும், எத்தனை பர்சன்ட் யூனிட்டின்னு பேசணுங்கிறத கொஞ்சம் சரிவர முடிவெடுத்தா தேவையில்லை. தனி மனிதர்களாகிற நாமாவது அதை புரிந்து கொள்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.